பேர் கலைவாணி சார். நாங்க இந்திரா பெண்மன் மாதிரி கல்யாண சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். இதுல வந்து 2312 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. 5 மாவட்டத்துல இருக்காங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், மதுரை, சென்னை உட்பட்ட 5 மாவட்டங்கள்ல உறுப்பினராக இருக்காங்க. இதுல வந்து இந்த சங்கத்தின் மூலம் வந்து நாங்க பாலியல் தொழில் புரியும் பெண்கள் அவங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு சங்கம். இதுல வந்து நான் வந்து செயலாளரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சார்.
நீங்க எத்தனை நாளா பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்கீங்க
சார்? நான் வந்து ஒரு கடத்தப்பட்டு நானும் எங்க 3-4 பேர், அதாவது தலைவர், பொருளாளர், செயலாளராக இருக்கக்கூடிய 3 நபருமே வந்து ஒரு வகையில வந்து கடத்தப்பட்டு பாலியல் தொழில ஈடுபடுத்தப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது 2003 நாங்க வந்து இந்த சங்கத்தை மற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி கடத்தல் நடக்க கூடாது, மற்ற குழந்தைகள் வந்து இந்த தொழில ஈடுபடுத்த கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த சங்கம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. 2003 ஆரம்பிக்கப்பட்டது.
இப்போ நீங்க பாலியல் தொழில் செய்றீங்களா?
இல்ல சார், நான் இல்ல சார், நான் செயலாளரா இருக்கிறேன் சார். மத்தவங்களுக்கு கோரிக்கைக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
இப்போ திடீர்னு சென்னையில பாலியல் தொழில் செய்வதற்கு பிரத்யேக இடம் கேட்டு நீங்க கோரிக்கை விடுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்?
இப்ப பாத்தீங்கன்னாக்க சார், ஸ்ரீநகர், பாரிஸ், கோலம்பாக்கம், வடபழனி பஸ் ஸ்டாண்டு, நம்ம பீச், இந்த மாதிரி இடங்கள்ல தான் பெண்கள் வந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க. ஆள் யாராவது இருந்தா கூட்டிட்டு அங்கங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அங்கெல்லாம் நிக்க கூடாதுன்னு அவர்களை அடித்து துன்புறுத்தல், அவங்கள பணம் கேட்டு பறிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி நாங்க கமிஷனர் அளவு கூட ஒரு வாட்டி சங்கமா என்ற நிறுவனத்தின் மூலமா நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். அதையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இங்கெல்லாம் நிக்க கூடாது, 200 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அப்ப இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப எங்கதான் நிக்கிறது, அப்ப அதற்கான ஒரு இடத்த காமிக்க அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க கேக்குறோம்.
நீங்க இப்படி கேட்டா கூட எதிர்த்தரப்புல இருந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் தொழிலுங்கிறதே சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு தொழில், பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் அல்ல, அதை ஊக்குவிக்கிற மாதிரி, அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கணும், இல்லாம செய்யணுங்கிறதுக்கு பதிலாக அதை ஊக்குவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தனி இடம் கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம், பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன?
அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, நம்ம ஒரு சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்கன்னு பாட்டிலையும் போட்டிருக்காங்க, உடல் நலத்துக்கு கேடுன்னு அதை தெரிவிச்சுக்கிறாங்க, ஆனா அது விற்காமலே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து, இது வந்து செக்ஸ்ன்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது சார். இது வந்து கடவுள் காலத்துல இருந்து, தாசி காலத்துல இருந்து, தேவதாசி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சமூக வழி வழியா வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்க எங்கதான் செக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
நீங்க இப்படி சொன்னா கூட தேவதாசிகள் அந்த முறைய ஒழிக்கணும்னு பாடுபட்ட ஒரு ஊர்ல நீங்க தேவதாசி முறைய வேற விதமா கொண்டு வரதுக்கான ஆதரவு கேட்கறதும், அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசு கிட்ட, சமூகத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதும் தப்புன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன பதில்?
தப்பு, இது வந்து தொழில் வந்து அவங்க உடல வந்து அவங்க விக்கிறாங்க சார். தொழில வந்து நீங்க பாலியல் தொழில் செய்யக்கூடாதுன்னு சட்டத்துல இல்ல. கையில ரோட்ல நின்று யாரையாவது கைய காமிச்சு கூப்பிட்டு அவங்கள வழி கட்டாயமா நாங்க இழுத்தாதான் பாலியல் தொழிலுக்கு உட்பட்டதுன்றதுதான் அவங்க சட்டத்திலேயே வந்து கோர்ட்ல 377 போட்டிருக்காங்க.
அதாவது பாலியல் தொழில், ஒரு பெண் வந்து பாலியல் தொழிலாளியாக இருப்பது தப்பு இல்ல, ஆனா கூப்பிடுறதுதான் தப்புங்கிறீங்க.
அப்படிதான் வந்து அவங்க சட்டத்துல சொல்றாங்கன்ற.
சரி,
சட்டம் ஒருத்தவங்களை புடிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த மாதிரிதான் போடுறாங்க.
சரி, அப்போ நீங்க வந்து பெண்கள், பாலியல் தொழில ஈடுபட்டிருக்கிற பெண்கள் கூப்பிடாமலே வந்து ஆண்கள் அவங்கள தேடி வர்றாங்கன்னு சொல்றீங்களா?
கண்டிப்பா சார். அதெல்லாம் இல்ல, நீங்க வேணா ஸ்ரீநகர்ல, பாரிஸ்ல சாதாரணமான ஒரு பெண்ணு நின்னாலுமே இவங்கள நிக்க முடியாது. வந்து பக்கத்துல நின்னுட்டு காபி சாப்பிடலாமா டீ சாப்பிடலாமான்னு கேட்கும் போது, அப்ப இவங்க ஒரு தொழிலுக்கு வரையில நாங்களும் அங்க நிக்கிறோம். அப்ப நிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, அவர் விருப்பத்தை கேக்குறாரு, எங்க விருப்பத்தை நாங்க தெரிவிக்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கயோ போறோம். பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அவர்களே வந்து இந்த மாதிரியான பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்க வறுமை நினைச்சு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு ஒரு இன்னைக்கு என் வீட்டுல உலக அடுப்பு எரியும். அந்த நேரத்துல இவங்களே வந்து போனை போட்டு அங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அங்க வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து காசை கொடுத்து அவங்கள பிடிக்கிறாங்க. எது நியாயம் சார்?
அதே சமயத்துல நீங்க என்னதான் இந்த தொழில் பெண்களினுடைய வறுமை இதெல்லாத்தையும் நீங்க சொன்னா கூட, இந்த தொழில் செய்யாமலே பெண்களால வறுமையிலிருந்து விடுபட முடியாது, வேலையே கிடைக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? வேற வேலை கிடைச்சி கௌரவமா வாழவும் முடியற ஒரு சூழல் தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ இல்லன்னா சொல்றீங்க?
சார், கௌரவமா வாழலாம் சார். நான் வந்து ஒரு எங்க ஒரு அலுவலகத்துல நான் வேலை செய்யறேன்னு வச்சுங்க சார், அங்க கூட அந்த இது செக்ஸ் நடக்குது சார். ஆனா நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், எங்களுக்குள்ள உள்ள நெருக்கங்கள் வந்து நாங்க வெளியில காமிச்சுக்கிறது இல்ல சார். அது அங்க அது வந்து வெளியில தெரியாது சார் செக்ஸ்னு. ஆனா 10-50 போய் ரோட்ல நின்னு சம்பாதிக்கும் போது அது கௌரவமா இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, சமுதாயம் நினைக்குது.
இப்போ இதுல இருக்கிற பெண்கள் வந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களா, தொடர்ந்து இதுலயே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா?
நாங்க பிறக்கும் போதே எந்த பெண்களுமே வந்து இந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வர்றது இல்ல சார். வறுமையின் காரணம், ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தொழில வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனா அதை விடுபட முடியாம வறுமையே பிள்ளைய எப்படியாவது கௌரவமா படிக்க வச்சிடணும், எங்கேயாவது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், எங்கேயோ குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வெளியில போனா நல்லா 4 மதிக்கத்தக்க இருக்கணும். ஆனா நாங்க தொழில் தெரியாம செஞ்சு நாங்க பிள்ளைங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க, படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன் சார், இந்த வேலையை மட்டும்தான் அரசாங்கம் நினைக்கிறாங்க, ஒழிக்கணும் ஒழிக்கணும்ன்றாங்களே தவிர, இவர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில, ஏன் சார், ஒரு டீ கடைக்கு அனுப்புறதுக்கு ஒரு அட்டண்டர் வேலை கொடுத்தா கூட நிரந்தரமான ஒரு வேலையா இருந்தா அவங்க வந்து தொழிலுக்கு போக மாட்டாங்க சார்.
அப்படியான வேலைகள் கிடைக்கலங்கிறீங்களான்றேன் நான். அப்போ
இல்ல சார், யார் சார் குடுக்கறா? இவங்க செக்ஸ் ஒர்க்கர் இவங்களுக்கு வேலை கொடுத்தா அங்கேயும் செக்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார்.
சரி, இப்போ உங்களுடைய உங்களை போன்றவர்களுடைய முயற்சி என்பது இதிலிருந்து அவங்களை மீட்டு மறுவாழ்வு கொடுத்து நிரந்தரமாக அவங்கள வெளியில் கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் அது வந்து சமூகமும் ஆதரிக்கும், மற்றவங்களும் ஆதரிப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அதை நிறுவனம் பயப்படுத்துகிற மாதிரி அதுக்கு ஒரு தனி இடம் வேணும்னு கேட்கறதன் மூலமாக நீங்கள் புதுசாக மற்ற பெண்களும் இதுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ஊக்குவிப்பை மறைமுகமாக உருவாக்கி கொடுக்குறீங்க, ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறீங்கன்னு உங்கள் மேலே ஒருத்தர் விமர்சனம் வச்சா அதுக்கு என்ன பதில்?
யாருமே பிறந்து அந்த வாழப்பழ ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து வழி காமிக்கல. எல்லாரும் ஒரு வகையில அடிபட்டவங்க தான் இந்த தொழிலுக்கு வர்றவங்க. ஒருத்தங்களா இப்ப நம்ம இடம் கொடுத்தா கூட அந்த இடத்துக்கு விருப்பப்பட்டு நான் தொழில இருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு வீட்டுக்கு போக முடியல, அந்த வீட்டுல வந்து என்ன போலீஸ் ஏவிஎஸ் வந்து பிடிக்கிறாங்கக்கா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கையில அங்கதான் வருவாங்க மறைமுகமா இருக்கிறவங்க. ஆனா புதுசா யாரும் அங்க வந்து நுழையறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். புதிதாக வேறு மாநிலமோ மாவட்டத்திலிருந்தோ வர பெண்களை நாங்க ஏதாவது பாலியல் வன்முறையில வேற பெண்களே கொண்டாந்து விட்டா கூட நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம்.
நீங்க இப்படி சொன்னா கூட இது வந்து ஒரு இடத்துல ஒரு தொழிலாது மாறிச்சுன்னா புதுசு புதுசா அதுல வந்து ஆட்கள் வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க சந்தேகம் தெரிவிச்சா அதுக்கு உங்க பதில் என்ன?
இது வந்து எங்க எல்லா இடத்துலயுமே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டா நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. இங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வராங்க, சென்னையில இருந்து கேரளா போறாங்க, ஆந்திரால இருந்து சென்னைக்கு வராங்க, பாம்பேக்கு போறாங்க, கல்கட்டா போறாங்க, டெல்லிக்கு 10 போறாங்க, திருப்பதியில போய் 10 தங்கிட்டு வராங்க சரிங்களா. யாருமே வந்து அங்க இவங்க இவங்க நாங்க இடம் வைக்கலைன்னாலும் இந்த மாதிரியான இடம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இவங்க நான் கேக்குறது என்னன்னா, இங்க சென்னையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடிபடுறாங்க, உதப்படுறாங்க, 4 வன்முறையினால தாக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் வந்து தரகர்னால மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க ஒரு மனித ஒரு மனிதன் அவங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த காமிச்சிங்கன்னா அங்க போய் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. நீங்க அங்க நிக்க கூடாது, இங்க நிக்க கூடாதுன்னா ஒன்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே செய்யணும், இல்ல அவங்க போய் நின்று தொழில் செய்யறதுக்கு இடத்த காமிக்கணும். இந்த முடிவுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்ன்றதுக்குதான் நாங்க கேக்குறோம்.
உங்களுக்கு யாரால் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உங்களை போன்ற பெண்களுக்கு யார் மூலமாகவெல்லாம் என்ன மாதிரியான தொந்தரவுகள், பிரச்சனைகள், வன்முறையை நீங்க எதிர்கொள்றீங்க?
இப்ப பாத்தீங்கன்னாக்க முக்கியமா நான் ஒரு 4 முன்னாடி கூட நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ஷூட்டிங் போயிட்டு ஒரு 2 பெண்கள் வந்து ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க, வழி மடக்கி கையகம் நைட்டு 2-3 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வராங்க. மடக்கிக்கிட்டு அவங்கள பொது, அதாவது நம்ம பாதுகாப்புல இருக்கிறவங்க சுங்கச்சாவடின்ற சோதனை இலாக்கா பண்றாங்க. நம்ம போலீஸ் ரோந்து வரும்போது அங்க நின்றுட்டு அவங்க அந்த ஆட்டோலயே, நீ எங்க போயிட்டு வர, ஷூட்டிங் போயிட்டு வர, நீ எங்க போயிட்டு வரன்னு எனக்கு தெரியும், நீ உடனே நீ 2 வராங்க, அதுல ஒரு சின்ன பொண்ணு, நீ வா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை கூப்பிடும்போது இந்த பெரியவங்க ஒரு 35 இருக்கவங்க, சார் அது சின்ன பொண்ணு சார், என்னங்க சார் நீங்க இந்த மாதிரிலாம் கூப்பிடுறீங்க, என்னங்க சார் அதை மிரட்டுறீங்க, அப்ப நீ வா அப்படின்னு அவங்க அந்த ஆட்டோலயே அந்த பொண்ணையும் ஆட்டோக்காரையும் ஒதுக்கிட்டு அந்த இடத்துல செக்ஸ் பண்றாங்க. திரும்ப தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அங்க போய் இந்த பிரச்சனை நான் பத்திரிக்கை பேப்பர் கட்டிங் நான் வச்சிருக்கேன் புரியுதுங்களா. இந்த மாதிரியான நடைமுறைகள்ல அவங்களுக்கு போலீஸ் மிரட்டல், அவங்க வெளியில ஒரு ஃபேமிலியோட போனா கூட அவங்கள வந்து நீ செக்ஸ் ஒர்க்கர் தானே அப்படின்னு அவங்கள மிரட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க இருக்காங்க, ஏன்னா குறிப்பா ஒரு குழந்தையோட வெளில போகும்போது அப்ப அந்த குழந்தையோட மனநிலை என்ன பாதிக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுறது. காவல்துறை பண்ற ஒரு இது பொய் கேஸ் போடுறது, அவங்கள்ட்ட பாதுகாப்பற்ற உடல் உறவு வச்சுக்கிறது, அவங்கள வந்து அனாவசியமா மிரட்டுறது அடிக்கிறது, உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவங்க பாதிக்கப்படுறது முதல் காவல்துறையினால. காவல்துறை வந்து நான் எதிர்க்கல, ஆனா அவங்க ஒரு மனித நேயத்துடன் வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஏதோ ஒரு திருநங்கைகளை பற்றி ஒரு போலீஸ் அட்வகேசி பண்ணும்போது பெண்களை பற்றிய ஒரு புரிதலும் அவங்களுக்கு ஏன் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம ஒரு நம்ம வீட்டுல இருக்கவங்களே ஒரு சூழ்நிலையில அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்காவோ தங்கச்சோ ஏதோ பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கல அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல பாதுகாப்பு.
சரி, இந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை நீங்க யார்கிட்ட வச்சிருக்கீங்க, யார்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கறீங்க?
நாங்க வந்து அரசு கிட்ட ஃபர்ஸ்ட் சேல்ஸ்களுக்கு தான் லெட்டர் கொடுத்தோம். ஏன்னா நம்ம ஒரு இடம் கேட்கறோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட போய் நாங்க கட்சியில போய் நாங்க கேட்கலாம், எங்களுக்கு அது தேவையில்லை. முதல்ல நம்ம அரசாங்கம் நம்மளை வந்து அதை ஆதரிக்கணும், ஒரு பொண்ணா வந்து நம்மளை மதிக்கணும், எங்களை பொண்ணை வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பொண்ணுகிட்ட எல்லாமே தெரியுன்றதுனாலதான் அம்மாவுக்கு தான் நாங்க முதல்ல வச்சோம். அதுக்கப்புறம் சமூக நலத்துறை அமைச்சருக்கு வச்சோம், அதுக்கப்புறம் கலெக்டருக்கு வச்சோம், அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் காவல்துறையினால ஏற்கப்படுதுன்னு அவங்க காவல்துறை ஐஏஎஸ் கொண்டு அங்க வச்சோம், டிஜி கமிஷனர் ஆஃபீஸ்ல வச்சோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு வீட்டு வசதி கொடுத்துருக்கோம். ஒரு வீடு இல்லை, ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஒரு இது எந்த ஒரு ப்ரூஃபும் அவங்களால வாங்க முடியல. குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஆதாரபூர்வமான ஒரு எதுவுமே இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட போய் நாங்க முறையிடுறது? நாங்களும் ஓட்டு தானே போடுறோம், நாங்களும் ஒரு மக்கள் தானே, நாங்களும் ஒரு இந்திய பிரஜை தானே.
சரி,
இந்த ஒரு நான் இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்?
சரி, இந்த கோரிக்கைகளை அரசு கிட்ட சம்பந்தப்பட்ட அமைச்சர் மத்தவங்க கிட்ட வச்ச போது அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? யாராவது பதில் கொடுத்தாங்களா?
இது வரைக்கும் அந்த ரிப்ளை வரலன்றதுனாலதான் நேத்து எங்க பெண்களுக்குள்ளயே என்னக்கா நீங்க இவ்வளவு நாள் நம்ம போடுறோம், அதான் சொன்னேன். ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஒரு தலித்து மக்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மலை ஜாதியினர், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் போராடுவோம், போராடி ஏதோ நம்மளால முடியுமேன்ற வரை என்ன கிடைக்குதோ அதை வாங்குவோம் அப்படின்றதுதான் போராடுறோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த இதுல எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும்.
உங்க கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுல எத்தனை பாலியல் தொழிலாளிகள் இருக்கிறாங்கன்னு ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா?
தமிழ்நாட்டுலன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல வந்து நம்ம 90,000 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் 14,000 பேர் இருக்கிறாங்க.
சரி, இதுல எத்தனை பேர் வந்து உங்க சங்கத்துல உறுப்பினர்களா இருக்காங்க?
எங்க சங்கத்துல வந்து 2,312 பேர் இருக்காங்க 5 மாவட்டத்துல.